السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ نحمد و نصلی علی رسول الکریم اما بعد فقد قال اللہ تعالی فی کلامہ القدیم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم انه من سليمان وانه بسم الله الرحمن الرحيم صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الانبياء وبدر المرسلين وقطب الاولياء وافتخار المتقين تاج الامه شفيع المذنبين شفيعي يوم القيامه الله يا عظيم கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாவின் பேரவர்களால் 19ஆம் நாள் தராவீத் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்திர புரிவானாக. புனிதமான இரவுகளில் நரக விடுதலை வழங்குகிற ரப்பல் ஆலமீன் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்திர புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரிலே அவர்கள் அன்றைய வல்லரசுகளுக்கு எழுதிய தபால் என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாதனைகளிலே மிகப்பெரிய சாதனை எது என்றால், அவர்கள் சாதாரண ஒரு குறு மின்னில மன்னராக இருந்தும், ஒரு சிறிய மதினா என்ற சிற்றூருக்கு அரசராக இருந்தும், வல்லரசுகளுக்கெல்லாம் இஸ்லாமிய அழைப்பு தபால் எழுதிய துணிச்சல், அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய சாதனையாகும். மதினா ஒரு சின்ன ஊர், எந்த அளவுக்கு உள்ளது என்றால், நாம் சொன்னோம் உதேபியா என்ற உடன்படிக்கையிலே 1600 பேர்கள் தான் பெரிய மனிதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் அந்த ஊரிலே எவ்வளவு ஜனத்தொகை இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக அன்றைய மதினாவை பற்றி சொல்வதாக இருந்தால், இந்த மஸ்ஜித் நபவியை எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது மஸ்ஜித் நபவி எந்த அளவிற்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதோ அதுதான் அன்றைய மதினா. மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் எந்த அளவிற்கு இப்பொழுது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறதோ இதுதான் அன்றைய மதினா. அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஊருக்கு அதிபதியாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்றைய காலத்தில் வல்லரசுகளாக இருந்த ரோமானிய பேரரசு, பாரசீக பேரரசு இவர்களுக்கெல்லாம் அழைப்பு தபால் மிகவும் கண்ணியமாகவும் அதே நேரத்தில் ஆழமாகவும் அனுப்பிய அந்த தபால் அவர்களுடைய மிகப்பெரிய துணிச்சலை காட்டுகிறது. துணிச்சல் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் மீது இருக்கின்ற நம்பிக்கை. நாம் அல்லாஹ்வுடைய தூதர், நாம் எதற்கு பயப்பட வேண்டும், நாம் அல்லாஹ்வுடைய தூதர், நாம் எதற்கு பயப்பட வேண்டும் என்ற அந்த ஈமானிலே இருக்கின்ற உரம், அந்த தில்லு தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி தவார் எழுத வைத்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி தவார் எழுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டினுடைய நாகரிகத்தை பின்பற்ற தவறவில்லை. தவார் எழுத பெருமானார் முடிவு செய்தவுடன் நண்பர்களெல்லாம் சொன்னார்கள், அந்நிய நாட்டுக்கு நாம் தபால் அழுது வந்தால் முத்திரை வைத்துத்தான் தபால் அழுத வேண்டும், முத்திரையை வைத்துத்தான் அனுப்ப வேண்டும், இதுதான் நாட்டினுடைய பாரம்பரியம் என்று கூறுகிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியானால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு சொன்னார்கள், முகமது பின் அப்துல்லா என்று ஒரு முத்திரை செய்து வாருங்கள், மோதிரத்திலே ஒரு முத்திரை என்று செய்து வாருங்கள், முகமது பின் அப்துல்லா என்று செய்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் முத்திரை செய்து கொண்டு சில நாட்களுக்கு பின்னால் கொடுத்தார்கள். அதில் முகமது ரசூலுல்லா என்பதாக இருந்தது. சித்திக்குல் அக்பர் கேட்டார், பெருமானார் கேட்டார்கள் சித்திக்குல் அக்பர் இடத்திலே, நான் உங்களை முகம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முகம்மது என்றுதானே எழுத சொன்னேன். நீங்கள் முகம்மது ரசூலுல்லா என்று எழுதி வந்திருக்கிறீர்களே. அபூபக்கர் அல்லாஹ் தன் பதில் சொன்னார்கள், இல்லை யா ரசூலுல்லா, உங்களை அல்லாஹ் விட்டு பிரிக்க என் மனசு வரல, உங்களை அல்லாஹ் விட்டு பிரிப்பதற்கு எனக்கு மனம் இடம் தரவில்லை, அதனால் முகமது ரசூலுல்லா என்று கூறினேன், எழுதினேன் என்பதாக கூறினார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சந்தோஷம் அபூபக்கரே, நீர் இவர்கள் நினைத்ததற்காக இன்றி அல்லாஹ் உன்னை என்னை விட்டு பிரிக்காமல் இருப்பானாக என்பதாக துவா செய்தார். சித்தீக்குல் அக்பரை என்னை விட்டு அல்லாஹ் பிரிக்காமல் இருப்பானாக என்று துவா செய்தார்கள். அதனால் மண்ணறையிலும் கூட ஒன்றாகவே வாசம் செய்கின்ற பாக்கியத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெற்றார்கள் என்பது வரலாறு சொல்கிற ஒரு செய்தியாகும். இங்கே நாம் எதற்கு எடுத்து குறிப்பிடுகிறோம் என்றால், நாம் ஒரு ரசூல், அது நம்ம சொல்றதான் செய்யணும், மற்றவங்களுடைய பண்பாடுகளை நம்ம ஒன்றும் படப்பிடிக்க வேண்டிய தேவையில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கூட அந்த இருமாப்பு கொண்டதில்லை. நாகரிகம் எதுவோ முறை எதுவோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்ற விதியில அப்படி ஒரு முத்திரை மதத்தை தயாரிக்க சொன்னார்கள். அதிலே முதல் வரி அல்லாஹ் என்றும், இரண்டாவது வரி ரசூல் என்றும், மூன்றாவது வரி முகம்மது என்று கொண்டிருந்தது. அது தலைகளாக பதிக்கிற பொழுது முகம்மது ரசூலுல்லா என்று அது விழுந்துவிடும். அந்த முறையிலே அல்லாஹ் ரசூல் முகம்மது என்று அந்த முத்திரை மோதனம் இருந்தது. அதை கொண்டு முத்திரை பதித்துத்தான் தவார் எழுதினார்கள். கணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி தவார் எழுதுகிற பொழுது தவார் எழுதுவதற்கொண்டு வரம்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய தவாலை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், சுலைமான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னஹு மின் சுலைமான் இஸ் ஃப்ரம் அட்ரஸ், முதலிலே புறம் யார் எழுதுகிறார் என்பதை எழுத வேண்டும். இரண்டாவது டூ யாருக்கு எழுதப்படுகிறது என்பதை இரண்டாவது எழுத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அதற்கு முன்னால் இருக்க வேண்டும் என்ற ஒரு மரபை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றையே கடைப்பிடித்து அப்படிப்பட்ட ஒரு தவாலை எழுதுகிறார்கள். ஆறு வல்லரசுகளுக்கு தபால் எழுதுகிறார்கள். அதில் முதலாவதாக ஹெரக்கில் என்ற வல்லரசிற்கு தபால் எழுதுகிறார்கள். அந்த தபாலுடைய வரி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் முஹம்மதின் ரசூலில்லா இலா ஹெரக்கல் அதீம் ரூம் அஸ்லிம் தஸ்லம் அஸ்லிம் யூதிகல்லாஹு அஜரக்க மர்ரத்தேனி வைன் தத்தவல்ல பைன இஸ்மல் அராக்கீன் அலை. இதுதான் அந்த வரி, தபால் எழுதிய வரி. அல்லாஹ்வின் அருட்படையால் ஆரம்பிக்கிறேன். முகமது ரசூல்லா அவரிடமிருந்து மாமன்னர் ஹெரக்கில் அவர்களுக்கு ரோமானிய பேரரசால் ஹெர்குலிஸ் அவர்களுக்கு எழுதப்பட்ட தவால் அஸ்லிம் தஸ்லம், இஸ்லாத்திற்கு வந்துவிடுங்கள், நிச்சயமாக நீங்கள் சாந்தி பெறுவீர்கள். வா அஸ்லிம் யூதி கல்லாஹு அஜரக்க மர்ரத்தேனி, நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிடுங்கள், உங்களுடைய கூலியை இரண்டு மடங்காக்கி அல்லாஹு தஆலா தருவான். வைன் தத்தவல்ல, நீங்கள் இஸ்லாத்திற்கு வரவில்லையானால் உங்கள் நாட்டு பிரஜைகள் அத்தனை பேர்களுடைய பாவமும் உம்முடைய தலையிலே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக ஆழமான வரிகளாக எழுதியிருந்தார்கள். இதிலே முதலில் நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை பற்றி கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கணியத்திற்குரிய பெருமக்களே, தபால்களிலே எழுத வேண்டிய அவசியம். எழுதுவது மட்டுமல்லாமல் அப்படி ஒரு தபால் நம்மிடத்தில் வருமானால் அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை பாதுகாக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாகும். அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்வான், தக்கவல் கொலும், அல்லாஹ்வுடைய சின்னத்தை பாதுகாத்தால் அது இறையச்சத்தினுடைய அடையாளம் என்று சொல்வார். அல்லாஹ்வுடைய சின்னம் என்று இருக்கிறதோ அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஒமை வாழ்வின் ஷாயிர் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய சின்னங்களை அவர்கள் கண்ணியப்படுத்துகிறார்களோ பெண்ணகாமின் தகவல் குரு, அது இறையச்சத்தினுடைய அடையாளமாகும் என்பதாக அல்லாஹ் கூறுவான். எனவே அல்லாஹ்வுடைய சின்னங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். அதில் உள்ளதுதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஒரு தபால் எழுதப்படுமானால் அந்த தபாலை நாம் பத்திரமாக அந்த வரியை பிஸ்மில்லாவிற்காக வேண்டி பிஸ்மில்லாவை நாம் பாதுகாத்து வைக்க வேண்டும். இந்த நேரத்திலே நம்ம வருத்தத்தோடு நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன தெரியுமா, நம்மிலே விளம்பர யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விளம்பர யுகத்தில் வாழக்கூடிய நாம் விளம்பரத்திற்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுடைய பெயர்களையும் குர்ஆனுடைய வசனங்களையும் ஆயத்துல் குர்சி போன்றவைகளையும் நாம் பயன்படுத்துகிறோம். பயன்படுத்துவதனால் என்ன ஆகிறது, அதற்கு மதிப்பு கொடுக்கிறோம் என்றால் அதை கேவலப்படுத்துவதற்கு நாம் காரணமாக ஆகிவிடுவோம். உதாரணமாக ஒரு காலண்டரையில் ஆயத்தை குறித்து எழுதி அச்சிட்டு வெளியோடிக்கிறோம் என்று செய்யுங்கள், பறக்கத்திற்காக நாம் எழுதி விநியோகிக்கிறோம், ஆனால் அந்த மாதம் முடிந்த உடனே அதை தூக்கி குப்பையிலே போடுகிறார்கள் அல்லது போட்டு மிதிக்கிறார்கள். அந்த மிதிப்பதற்கு யார் காரணம் என்றால், யார் ஆயத்தை குறித்தியை அச்சிட்டு கொடுத்தாரோ அவர்தான் காரணமாகும். அல்லாஹ்வுடைய சின்னத்தை கண்ணியப்படுத்த வேண்டியதுக்கு பதிலாக கேவலப்படுத்துகிற ஒரு முயற்சியில் தான் ஈடுபடுகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பூக்கள் இருக்கின்றன, மரங்கள் இருக்கின்றன, எத்தனை விதமான கட்டடங்கள் இருக்கின்றன, இது போன்றவற்றை தன்னுடைய விளம்பரத்திற்காக பயன்படுத்தால் பரவாயில்லை, ஆனால் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துறதாக நினைத்துக் கொண்டு இது மாதிரி உள்ளவைகளை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருப்பதை கொஞ்சம் இந்த நல்ல நேரத்திலே திசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இந்த பயானுக்கு வந்த யாரும் அப்படிப்பட்ட தவறை வாழ்நாளிலே செய்துவிட வேண்டாம் என்று உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்வேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது மட்டுமா நடக்கிறது? நம்முடைய செல்போன்களிலே ரிங்டோன் இந்த ரிங்டோனில் ஆயத்தை வைக்கிறோம். ஆயத்து வந்த உடனே அதை கட் பண்ணிவிட்டு நாம் உடனே பேசுவதற்கான செல்கிறோம். ஆயத்தை ஓத வச்சுட்டு இடையிலேயே கழுத்து முடித்ததை போன்று கட் பண்ணி விட்டு அந்த ஆயத்தை முழுமையாக கூட முடிக்காமல் உடனே பேசுவதற்காக வேண்டி முயற்சி செய்வது, இது உண்மையிலே கண்ணியமா என்பதை எண்ணிப்பார்கள். அரபகத்திலே பத்துவா கொடுத்திருக்கிறார்கள், ரிங்டோன்களிலே ஆயத்துகளை நீங்கள் வைக்காதீர்கள் என்பதாக சொல்றார்கள். சொல்ல போனால் சாதாரணமான பஸ்ஸுகளில் கூட, நம்முடைய கார்களில் கூட அதற்கான ஒரு துவாவை முதல் ஓதுவது அது கூட சிறப்பில்லை என்று நான் கருதுவேன். ஏன் துவா சுபஹானல்லதி சஹரலனஹதா, இவர் அவசரமா உடனே சர்ன என்று புறப்பட்டுவார். சுபஹானல்லதி சஹரனஹதா முழுமையாக கேட்பதற்கு இவருக்கு எல்லா நேரத்திலையும் அவருக்கு இது இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக எல்லா நேரத்திலும் அவருக்கு அப்படி ஒரு கண்ணியப்படுத்தக்கூடிய நிலைமை இல்லாமல் போய்விடுவார்கள். அப்படி நீ கண்ணியப்படுத்தாமல் இருப்பதை விட அது ஓதாமல் இருப்பதே சிறப்பு. பேசாமல் இருந்து விட்டு போகலாம், சுபஹானல்லதி சஹரலனா ஆதா ஆதாம் வர அதோடு நிப்பாட்டி விட்டு அதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி விடுகிறது. இதுல மிக கேவலமான ஒன்று என்ன தெரியுமா, சகோதர சமயத்தவர்கள் காதிலே நம்முடைய செல்போனுடைய ஒலி விழும் பொழுது ஆயத்தை அதிலே அதை செட் பண்ணி விடுகிறார்கள். அவர்கள் எந்த நோக்கத்தில் அதை கேட்பார்கள், எந்த நேரத்தில் அவர்கள் இருப்பார்கள், அவர்கள் தொடக்கோடு இருப்பார்களா எந்த நிலையில் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் எந்த நோக்கத்தில் அவர் கேட்பார்கள், அறுதலி இவனுக்கு போய் போன் பட்டா இவன் என்ன இளவையோ காதல் தர்றானே என்று திட்டு விடு. யாருக்கு? திருக்குறானுடைய வசனங்களை, திருக்குறானை ஓதக்கூடிய அந்த மக்காவுடைய காரி சாபுக்கு ரெண்டு திட்டு விடும். இதெல்லாம் தேவைதானா? கண்ணியத்திற்குரியவர்களே, பஸ்ஸுகளிலே கிராத்து கேசட்டை சிலர் ஒலிபரப்புவார்கள். கிராத்து கேசட்டை போட்டு விட்டுட்டு இவங்க கதைச்சுட்டே உட்கார்ந்துருப்பார். கிராத் கேசட்டு அது ஒரு பெரிய பெருமை. எங்க நாங்க வந்து இஸ்லாத்துல ரொம்ப முக்கியமானவங்க, ஏன்னா நாங்க ஆட்சி ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தோம், எனவே ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தது கிராதத்தவர் எதுவுமே கார்த போட மாட்டோம் என்று பெருமை தான் இருக்கும் ஒழிய, ஆனால் அதை ஓத விட்டு விட்டு நம்ம உட்கார்ந்து கதை பேசி கொண்டிருப்போம். இது எந்த அளவுக்கு நியாயம் என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். கதை பேசத்தான் வேண்டும், கதை பேசித்தான் ஆவார்கள் பஸ்ஸிலே காரிலே. அப்படியானால் இதை அந்த இடத்தில் போடாமல் இருப்பதுதான் சால சிறப்பாகும். கண்ணியம் கொடுக்க வேண்டும். சாதாரணமாக இந்தியாவுடைய தேசப்படத்தை ஒருவன் கிழித்தான் என்றால் இந்த நாட்டையே அவமதித்ததாக நாம் அதை கருத்தில் கொள்கிறோம் அல்லவா? இந்தியாவுடைய தேசப்பறவை மயிலை கொன்றான் என்றால், மானை வேட்டாடினான் என்றால், அதற்கெல்லாம் எவ்வளவு பெரிய தண்டனை வைத்திருக்கிறான் என்றால், கண்ணியம் என்பது அதை சார்ந்தவைகளிலும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அற்புதமான இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். உமை வாழ்ந்தும் ஷாயிர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சின்னங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். இன்னும் சிலர்கள் சாவி கொத்து, அதிலே அல்லாஹ் என்று இருக்கும் சாவி கொத்தை வைத்து சுற்றி சுற்றி விளையாடுவார்கள், அல்லாஹை சுற்றி விளையாடுகிறார்களா? இதெல்லாம் நாம் எதிர்பாராமல் சாதாரணமாக நினைத்துக் கொண்டு செய்யக்கூடிய தவறுகள். மாதம் டிசம்பர் ஆகிவிட்டது என்றால் எங்கு பார்த்தாலும் குப்பை தொட்டுகளிலே நம்முடைய ஆயத்துகளுடைய பழைய காலண்டருடைய கிழிந்த தாள்கள் தான், வருகிறது என்றால் அதற்கு காரணம் அச்சடிக்கக்கூடியவர்கள் நாம் தான் செய்கிறோம் என்றால், சகோதர சமயத்தவர்கள் இப்பொழுது யாசின்சராவையே எப்படி பிரிண்ட் பண்ணி அவர்கள் கையில் கொடுக்கிறார்கள். அவர்கள் பார்க்கிறார்கள் இஸ்லாமியர்களை கவர்வதற்கு என்ன வழி, அவர்களுக்கு ஆயத்து குறிச்சி அடிச்சு போட்டா தான் நல்லது என்று அவர்கள் அதிலே அவர்களுடைய விளம்பரங்களிலே அவர்கள் போட ஆரம்பித்துள்ளார். நாம் செய்கிறது தப்பு போதாது என்று அடுத்தவர்களையும் அதில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையிலே இருப்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறிலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதச் சொல்கிறார்கள். நிச்சயமாக எழுத வேண்டியதுதான், ஆனால் அப்படி எழுதிய தவாலாக இருந்தாலும் சரி, எழுதி நமக்கு வந்த தவாலாக இருந்தாலும் சரி, அதை நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களினுடைய வரிகள் அது அச்சிட்டு இருந்தாலும் சரி, அதற்குரிய மதிப்பை நாம் தர வேண்டும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டி, அருமை நாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய அந்த தவாலை பற்றி கொஞ்சம் பரிசீலனை செய்ய நாம் முன் வருகிறோம். கடுமை கண்மணி நாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மன்னருக்கு தவார் எழுதுகிற பொழுது, அதீமுர் ரூம், மகத்துவம் பொருந்திய ரோமானிய பேரரசர், மகத்துவம் பொருந்திய ரோமானிய பேரரசர், எவ்வளவு அருமையான வார்த்தை என்பதை பாருங்கள். அடுத்தவராக இருந்தாலும் அடுத்தவருக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அவர் ஒரு பேரரசர் என்கிற பொழுது அவருக்குள்ள கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். அருமை நாயின் சொல்லலாம் அலைஹி நம்ம கற்றுத்தருகின்ற ஒரு பிறந்த பண்பாடு. சொல்வார்கள், இதா ஜா கரீமுல் கௌமி ஃபா அக்ரீமுஹும், இதா ஜா கரீமுல் கௌமி ஃபா அக்ரீமுஹும். ஒரு சமுதாயத்தில் சிறந்தவனாக மதிக்கப்படுபவன் உங்களிடத்தில் வந்தால் அவருக்கு நீங்கள் கண்ணியம் கொடுங்கள். ஒரு சமுதாயத்தில் சிறந்தவனாக மதிக்கப்படுபவன் உங்களிடத்தில் வந்தால் கண்ணியம் கொடுங்கள். அங்கே அவர்களுடைய சமுதாயத்தில் பூசாரி ஒரு பெரிய தலைவர், அவரெல்லாம் மிகப்பெரிய பண்டிதராக அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர் சமுதாயத்தில் அவர் தலைவர், ஆனால் அவர் இங்கு வந்தால் நாம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறது. அது நம்முடைய மரபுக்கு ஒத்ததா அல்லது நம்முடைய மதத்திற்கு ஒத்தவரா, அதை பற்றியெல்லாம் பார்க்க வேண்டாம். பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள், இதா கரீமுல் கோமி பக்கரிமுகம், கண்ணியமிக்கவர்கள் ஒரு சமுதாயத்தில் தலைவனாக இருப்பவன் உங்களிடத்தில் வந்தால் அவனுக்கு நீங்கள் அந்த சமுதாயத்தவர்கள் எந்த கண்ணியத்தை கொடுப்பார்களோ அந்த கண்ணியத்தை இஸ்லாத்திற்கு மாறாத முறையிலே அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கற்றுத் தருகிறார்கள். அந்த முறையில்தான் அரசர்களுக்கு எழுதிய தவானிலே மகத்துவமிக்க என்ற வார்த்தையை சேர்ப்பித்தது. நாமெல்லாம் பொழுது என்ன நினைக்கிறோம், எவனை நாம் அடிக்கணும், எவனை நாம் அடிக்கணும் என்பதாக ஒரு மனப்பான்மை, எவனை நாம் அடிக்க வேண்டும் என்ற மனப்பான்மை பெருமானாருடைய சுன்னத் அல்ல என்பதை சொல்வதற்காக சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது திஹையத்தில் கலபி என்பவர் வருகிறார். அவர் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அவர் ஒரு சமுதாயத்தினுடைய யூத சமுதாயத்தில் பெரியவராக இருந்தவர் வருகிறார். திஹையத்துல் கலபி ரலியல்லாஹு அன்ஹு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சஹாபாக்கள் சுற்றி இருக்கிறார்கள். இருக்கும் பொழுது திஹையத்துல் கலபி வருகிறார். அவர் ஒரு சிறந்த தலைவர், அந்த மக்களிடத்தில் சிறந்த தலைவர். பெருமானார் பார்க்கிறார்கள், என்ன செய்வது, கொஞ்சம் எழுந்திருத்தி இடம் கொடுங்கள் என்று சொன்னால் இருக்கிற சஹாபாக்கள் கோபித்துக் கொள்வார்கள். என்ன, நம்ம வந்து அவரோட மட்டமா போயிட்டோமா, நம்மளை எழுந்திருக்க சொல்கிறார்களே என்று என்று மனத்திற்குள் சங்கடம் ஏற்படும். எனவே எழுந்திருக்கவும் சொல்லக்கூடாது, ஆனால் அவருக்குள்ள மரியாதையும் கொடுக்க வேண்டும். பெருமானார் எவ்வளவு அருமதாக ஆசிக்கிறார் தெரியுமா, உடனே தன்னுடைய சால்வையை நண்பர்களிடத்திற்கு கொடுத்து நீங்க அவரை அங்கே விரித்து உட்கார வையுங்கள், இந்த சால்வையை விரித்து அங்கே உட்கார வையுங்கள் என்பதாக சொல்லி அனுப்புகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சால்வையிலே உட்கார வைக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தவுடன் அவர் பெருமை அடைகிறார். ஆனாலும் கூட வரிசையின் கடைசியிலே உட்கார வைக்கப்படுகிறார். இவர்களுக்கும் மனக்குறை இல்லாமல் போகிற அந்த பண்பாட்டை நாம் எண்ணி பார்க்கிறோம். பண்பாட்டினுடைய உறைவிடமாக இருக்கின்ற உரைகளாக இருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த தலைவர் உங்களிடத்தில் வந்தால் அவருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று அற்புதமாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயல்பாடுகள் தான் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இதை சொல்கிற பொழுது இன்னொன்றையும் இங்கே தெளிவுபடுத்துவது சிறப்பந்து கருதுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததை நாம் செய்யக்கூடாது, இது எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாததை செய்யக்கூடாது, பெருமானார் செய்ததைத்தான் செய்ய வேண்டும், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் இதை அரபிலே சொல்வதாக இருந்தால் பெருமானார் செய்யாததெல்லாம் பிதாத்து, பிதாத்து நூதன அனுஷ்டானம், நூதன அனுஷ்டானத்தை செய்பவர் நரகத்திற்கு செல்கிறார். எல்லோருமே சாதாரணமாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, குல்லு பிதாத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் பின்னால், எல்லா பிதாத்தும் வழிகேடு, வழிகேடு கூறாமே நரகத்திற்கு செல்லும். நபிகளார் செய்யாததெல்லாம் பிதாத்து, பிதாத்தை செய்ததெல்லாம் வழிகேடு, வழிகடெல்லாம் நரகத்திற்கு செல்லும் என்ற புகாரியினுடைய அறிக்கையை ஆதாரமாக வைத்து பிதாத் என்றால் என்ன என்ற ரீதியிலே நாம் சாதாரணமாக பேசுவதை காணுகிறோம். ஆனால் அன்பான பெருமக்களே, அகலு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லப்படுகிற கொள்கை உறுதி உள்ளவர்களுக்கும் மற்றவர்களுக்கிடையில வித்தியாசம் என்ன தெரியுமா, இந்த பிதாத்துக்கு பொருள் செய்வதிலே வித்தியாசம். பிதாத் என்றால் என்ன, இதற்கு பொருள் செல்வதிலே வித்தியாசம். பிதாத் என்றால் நூதன வழி, அரபியிலே புதிய வழி என்று பொருள். பிதாத் என்றால் அகலு சுன்னத் வல் ஜமாத், இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சுன்னத்துடைய கொள்கை பிரகாரம் பிதத் என்றால் என்ன, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை, இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை புதிதாக செய்வதற்கு பேர் பிதத். இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியத்தை புதிதாக செய்வதற்கு பேர் பிதத். இது அஹ்லு சுன்னத் ஜமாஅத்தினுடைய கொள்கை. மற்றவர்கள் சொல்வது பெருமானார் எந்த நேரத்தில் எதை செய்தார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும், அதற்கு அப்பால் செய்வதெல்லாம் பிதத். இது மற்றவர்கள் சொல்லுகிற செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை எப்படி செய்தார்களோ அப்படித்தான் செய்ய வேண்டும், அதை கூட்டியோ குறைத்தோ செய்தாலும் அது பிதத் என்று மற்றவர்கள் கருத்திலே கொள்கிறார்கள். அதனால் அஹ்லு சுன்னத் ஜமாஅத்தார்கள் செய்யக்கூடிய பல காரியங்கள் இது பிதத் என்று தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் அஹ்லு சுன்னத் ஜமாஅத்தினுடைய சரியான கோட்பாடு என்ன தெரியுமா, பிதத் என்றால் இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட புதிய செய்திகளை செய்யக்கூடாது. ராமா ராமா என்று சொல்லக்கூடாது, ஒரு சாமிக்கு சஜிதா செய்யக்கூடாது, இஸ்லாத்தில் இல்லாதவைகள், இல்லாத ஒரு பழக்கத்தை புதிதாக செய்வார்கள், ஆனால் அதுதான் பிதத் என்பது இஸ்லாத்தினுடைய பண்பாடு. அப்படி இல்லாமல் இஸ்லாத்தில் உள்ள ஒன்றை உதாரணமா தொழுகையை ஒரு கூடுதலாக தொழுதான், ஒரு சலவாத்தை புதிதாக உற்பத்தி சொன்னான், ஒரு துவாவை புதிதாக அவனாக உற்பத்தி சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நேரம் அல்லாத வேறொரு நேரத்திலே அவன் பெருமானார் செய்த ஒரு சுன்னத்தை செய்தான். இதெல்லாம் இஸ்லாத்திற்கு உட்பட்டவைகள் என்று இருக்கிற பொழுது அதெல்லாம் பிதுஅத் அல்ல, அதெல்லாம் பிதுஅத் அல்ல. ஏனென்றால் அப்படி பிதுஅத் என்று நாம் பார்த்தோமே ஆனால் தமிழில் ஒருவர் கூட துவா செய்யக்கூடாது பிதுஅத் என்று சொல்ல வேண்டியிருக்கும். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமிழில் துவா செய்யவில்லை? தமிழில் ஒருவர் கூட துவா செய்யக்கூடாது. நம்முடைய மகாநாடுகளுக்கு யாரையும் கூப்பிடக்கூடாது, பெருமானார் அப்படி யாரையும் அழைத்ததாக தெரியவில்லை. பெண்களை எல்லாம் கூப்பிடக்கூடாது, பெருமானார் அப்படி அழைத்ததாக தெரியவில்லை. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாதெல்லாம் பிதுஅத் என்று வைத்தோமே ஆனால் கண்ணாடி கூட போடக்கூடாது. ஏனென்றால் அது குரையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா என்பதாக வரும். ரப்பர் செருப்பு போடக்கூடாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததா, சட்டை போடக்கூடாது அது பிதுஅத், அது நரகம் என்று இப்படியே நாம பேச ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்த அந்த இஸ்லாம் என்பது 144 என்று சொல்லப்படுகின்ற ராணுவ அடக்குமுறை அல்ல. நன்கு புரிந்து கொள்ளுங்கள், ராணுவ அடக்குமுறை அல்ல, பரந்துகளில் தான் ராணுவ அடக்குமுறை என்று சொல்லப்படுகிற முழுமையாக வரை முறை தவறாமல் நாம் பின்பற்ற வேண்டும். பரந்துகளில் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் பரது அல்லாத சுன்னத்துகளிலே சற்று கூடவோ குறையவோ செய்து கொள்வதில் ஒன்று தப்பில்லை. இது பெருமானார் நமக்கு தந்த வழி. அன்று கூட ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடித்தார்கள். முடித்த உடனே ஒரு நண்பரை கூப்பிட்டார், நீங்கள் ருக்குவிலிருந்து எழுந்திருத்த உடனேயே புதிதாக ஒருவர் தஸ்பீஹ் செய்தாரே யார் என்று கேட்கிறார். ருக்குவிலிருந்து எழுந்திருத்த உடனே புதிதாக தஸ்பீஹ் செய்தாரே யார் என்று கேட்கிறார்கள். எல்லாருமே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிறார்கள், யாரும் பதில் சொல்லவில்லை. அப்போது பெருமானார் சொன்னார்கள், அவர் தவறு செய்யவில்லை, அவர் நல்லதைத்தான் செய்திருக்கிறார், தைரியமா சொல்ல. உடனே ஒருவர் மெதுவாக எழுந்திருத்தார், என்ன செய்தீர்கள்? யாரோ சொல்லலா, ரப்பனா லக்கல் ஹம்து என்று சொல்ல வேண்டிய இடத்துல ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கபீரன் தையீபன் முபாரக்கன் தி என்று சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நண்பரிடத்துல, நான் சொல்லாததை நீ சொல்லிவிட்டீர், குல்லு பிதுஅத்தின் தலாலா, குல்லு தலாலத்தில் சின்னார் என்று சொல்லி இருக்கவில்லை. ஒரு நல்ல ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அதுபோன்று நாம் இங்கே எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் சொல்லி தந்தது ரப்பனா லக்கல் ஹம்து, அவ்வளவுதான். அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா வலக்கல் ஹம்து, நாலு ரிவாயத் இருக்கிறது. ரப்பனா லக்கல் ஹம்து, ரப்பனா வலக்கல் ஹம்து, அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து, அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்து, நாலு தான் ஹதீஸில் ரிவாயத். ஆனால் அந்த நண்பர் சொன்னதோ ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தையீபன் முபாரக்கன் ஃபீ சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் சொன்ன இந்த துவாவை 32 மலக்கள் போட்டி எடுத்துக்கொண்டு மேலே சென்றார்கள். அவர் 32 எழுத்துக்களை முடிந்த காரணத்தினால் 32 மலக்கள் போட்டி எடுத்துக்கொண்டு மேலே சென்றதை நான் பார்த்தேன் என்று பெருமானார் சொல்லுகிற பொழுது, பெருமானார் 144 அடிப்படையில் அங்கே அறிவிக்கவில்லை, நல்ல வார்த்தைகளை தானே சொல்கிறீர்கள், ராமா ராமா என்று சொல்லிவிட்டீர்கள், அல்லது ஐயப்பா சாமி என்பதாக சொல்லிவிட்டீர்களா? இல்ல, எப்பொழுது இஸ்லாத்தில் உள்ள ஒரு வார்த்தையைத்தான் சற்று சேர்த்து சொல்லியிருக்கிறீர்கள், மாஷா அல்லாஹ் என்று பெருமானார் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். ஒரு நண்பர் தற்காப்பு யுத்தத்திற்கு தளபதியாக செல்கிறார். புகாரில் வந்த ஹதீஸ்கள் தான், தளபதியாக செல்பவர் தான் இமாமாகவும் இருக்க வேண்டும். இதையும் நாம் முன்பு தெரிவித்திருக்கிறோம், தளபதியாக செல்பவர் தான் இமாமாக இருக்க வேண்டும். அப்படி அவர் செல்கிற பொழுது, இமாமாக அவர் இமாமை செய்கிற பொழுது எந்த சூரா ஓதினாலும் கடைசியில் குழுவல்லா ஒரு சூறாவும் ஒரு தடவை ஓதுவார். சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிற மாதிரி அவர் எந்த சுறா ஓதினாலும் சரி கடைசியில் ஒரு தடவை குழுவல்லா சுறா. உதாரணமா இன்னைக்கு இமாம்கள் தொழுவித்தார்களே 20 ரக்காத்து, ஒவ்வொரு ரக்காத்திலும் கடைசியில் குழுவல்லா ஓதி ஓதி முடிப்பார். அவருடைய பழக்கம் பெருமானார் இப்படி காட்டி தரவில்லை. நண்பர்களுக்கு குழப்பம், இதை பின்பற்றுவதா வேண்டாமா? ஆனால் வேறு வழி இல்லை. தற்காப்பு யுத்தத்திற்கு போயிருக்கிறோம், தகவல் தொடர்பு ஒன்றும் பெருமானாரிடத்தில் உடனே கேட்பதற்கு வழி இல்லை. அதனால முடியும் வரை நாம் பொறுமையாக இருப்போம் என்று முடியும் வரை அவருடன் தொழுதுவிட்டு வந்தார்கள். வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அவர்கள் முதல் முதலாக சொன்னது, யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஒரு தளபதி நீங்கள் அனுப்பினீர்கள், அவர் இமாமச் செய்யும் பொழுதெல்லாம் இப்படி தாங்கள் செய்து தராத ஒரு பழக்கத்தை எங்களுக்கு அவர் செய்கிறார், அவரை பின்பற்றுவதில் எங்களுக்கு ரொம்ப சங்கடமா போய்விட்டது என்று சொன்னார். சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நண்பரை கூப்பிட்டு கேட்டார்கள், இப்படி இவர்களெல்லாம் சொல்லுகிறார்களே உண்மைதானா? ஆமாம் யார் ரசூலல்லாஹ், ஏன் அப்படி செய்கிறேன், ஏன் அப்படி செய்கிறேன், நான் ஒன்றும் குல்ஹுவல்லாஹ் ஒவ்வொரு ரக்காத்தையும் ஓதவில்லையே, நான் ஓதாத ஒன்றை நீங்கள் ஏன் செய்கிறீர்கள், ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார், யார சொல்ல இன்னமும் தெரியல, எனக்கு அந்த சூரா மேல ஒரு பிரியம், என்னை மறியாமல் அதுக்கு ஒரு பிரியம், அதை ஓகலன்னா எனக்கு நிறைவையே அடையிறது இல்லை. யார சொல்ல நான் என்ன செய்யறது, நான் வேற கிராஸ் ஓதுனா கூட குழுவெல்லாம் ஓதுனா எனக்கு மனசே சங்கடமா இருக்குது, நிறைவில்லாதமா இருக்குது, அதனாலதான் நான் ஓதுறேன் என்று சொன்ன உடனே பெருமானார் சொன்னார்கள், சொன்ன நீங்கள் அந்த சூறாவை பிரியப்படுவது அது உங்களை சொர்க்கத்தில் சேர்த்து வைக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னதாக வரலாறு காணுகிறது. பெருமானார் சொல்லாத ஒன்று பிதுவாக்கு, எனவே அது நரகத்திற்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லல, நீங்கள் நல்ல காரியத்தை செய்திருக்கிறீர்கள், இஸ்லாத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தை, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, தஸ்பீஹ், திக்ரு, இது மாதிரி உள்ள செய்திகள் தானே செய்திருக்கிறீங்க, இதை விட்டு அப்பாற்பட்ட ஒன்றை செய்யல, அதனால இதுவே உங்களை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று ஏராளமான வரலாறுகள் இருக்கின்றன. பித்ஆத் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள, ஏன் சொல்றேன் என்றால் பல பேர் சொல்றதை கேட்டு கேட்டு நமக்கும் கூட சில பேருக்கு உதிப்பு, ரசூலுல்லாஹ் செய்யாம சேரமே நம்ம தப்புல இருக்கிறோமோ தப்புல இருக்கிறோமோ என்று ஒரு உறுத்தல் இருக்கிறது. இல்லை, ரசூலுல்லாஹ் செய்யாதது என்று பித்ஆத்துக்கு பொருள் கிடையாது. இஸ்லாத்தை விட்டும் அப்பாற்பட்ட செயல்களை, இஸ்லாத்தை விட்டும் அப்பாற்பட்ட, ஏன் பெருமானார் அதை ரொம்ப அழுத்தமாக சொன்னார்கள் என்றால் அதற்கு முந்தைய காலத்தில் இருந்த பண்பாடுகள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி, ஷிர்கிலே ஊறிப்போன மக்கள் அந்த ஷிர்குடைய செயல்கள் எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே துவாவை கண்ட நேரத்தில் ஓதுவது, தமிழில் ஓதுவது, சலாத்தை ரசுல்லா சொன்ன சலவாத் அல்லாத வேறு சலாத்தை ஓதுவது, ரசுல்லா சொன்ன துவா அல்லாத வேறு துவாக்களை ஓதுவது, இதெல்லாம் ஒன்றும் மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு செயல்கள் அல்ல. இது உண்மையிலேயே அல்லாஹ்வினால் ஏற்கப்படக்கூடிய ஒரு செய்திதான். என்னுடைய பேராசிரியர் பிறந்தகை ஒரு செய்தியை சொல்வார்கள், அதை சொல்லி நான் தலைப்புக்கு வந்து விடுகிறேன். அப்துல் ரஹ்மான் பதுஹரி ஹஜ்ரத் என்று அவர்களுக்கு பெயர், பாக்கியா சாலிஹாத்தினுடைய பேராசிரியராக இருந்து ஒப்பாட்டாகிவிட்டார்கள். அவர்கள் ஒரு நாள் மேல் விசாரத்திலே ஒரு ஜனாசாவுடைய வீட்டிற்கு சென்றார்கள். ஜனாசாவுடைய வீட்டிற்கு சென்றவுடன் அந்த ஊரனுடைய பழக்க பிரகாரம் ஜனாசாவிலிருந்து வந்து அடக்கி முடித்த உடனே கபரில் வைத்து ஒரு துவா ஓதினார்கள், கபரில் வைத்து ஒரு துவா ஓதினார்கள். அதன் பிறகு வெளியில் வந்து வீட்டு வரை சென்று அங்கு ஒரு துவா ஓதினார்கள். வீட்டிற்கு போய்விட்டு திரும்ப பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு துவா ஓதினார்கள். அப்பொழுது ஹசரத் அவர்கள் மூணு துவாயும் ஓதினார்கள். அப்போது ஒருவர் வந்து கேட்டார், நீங்கள் செய்வது பிதுஆத் அல்லவா, நீங்கள் செய்வது பிதுஆத் அல்லவா? அப்ப அவங்க அழகாக சொன்னார்கள், நம்னே பீக் மாங்கனே வாலாக, நாம பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் ஹோட்டல் இருக்கிறான் பாப்பானா, பஸ் ஸ்டாண்டுக்கு போறானேன்னு பாப்போனா, அவசரமா இருக்கிறான்னு பாப்பானா, பிச்சைக்காரனுக்கு பணம் வேணும் எங்கே போனாலும் கேப்பான், ஐயா 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 என்று கேட்பான். எந்த இடத்துல நம்ம பாப்பானா, பஸ்ஸுக்கு அவசரம் போயிட்டு இருக்கா உனக்கு கேட்கக்கூடாதுன்னு நினைப்பானா, எங்கே வாய்ப்பு கிடைக்கும் அங்கெல்லாம் கேப்பான், நானும் நான் பிச்சைக்காரன் நான் கேட்கிறேன் என்பதாக சாதாரணமாக அவர்கள் அந்த பணிந்த நிலையிலே சொன்னார்கள். நான் செய்வது தப்பா, துவா செய்வது தப்பா, இது இஸ்லாத்திற்கு புறம்பான ஒரு செயலா, இது எப்படி பித்ஆத் ஆகும் என்று அவர்கள் விளக்கம் சொல்லியிருப்பதை காணுகிறோம். இதுதான் அஹ்லு சுன்னத்துக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள பிரச்சனை. மற்றவர்கள் நம்மை பித்ஆத்தை செய்தார்கள், எல்லாம் நரகத்துவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்வதெல்லாம் இஸ்லாத்திற்கு புறமான செயல்கள், ஒன்றை கூட நாம் செய்யவே இல்லை. எனவே எதுவுமே பித்ஆத் அல்ல. வேண்டுமானால் கொஞ்சம் முந்தி பிந்தி ரசுல்லா சொல்லாத தலவாத்தை நாம் நம்மாக காதலில் வசப்பட்டு சற்று வார்த்தைகளை அதிகமாக சொல்லி இருப்போம், தமிழிலே கேட்டு இருப்போம், அதே போன்று தலவாட்டுகளை அதிகமாக நாம் நாம இணைத்து செல்வோம், சொல்லாத இடத்திலே நாம் தலவாத்தி செல்வோம், ஒரு தடத்தில் துவா கேட்க வேண்டிய இடத்துல ரெண்டு தடவை துவா கேட்போம், அதே போன்று பள்ளிவாசலிலே நல்ல நாட்கள் பொன்னாட்களில் எல்லாம் தொழுகைகளை வைத்து சிறப்பான தொழுகைகளை நாம் வைக்கிறோம். என்ன கும்பிட வாசிக்கிறார்கள் இல்ல கூத்தாடுகிறார்களா? நல்ல நாளும் பொழுது நாளும் கூட நன்றக்கா தொழுகைதான செய்கிறார்கள், இது எப்படி தப்பா ஆக முடியும் என்று பார்க்கிற பொழுது அதுல சுன்னத் ஜமாத் அற்புதமான வழியை காட்டி தந்திருக்கிறது. இஸ்லாத்துக்கு புறம்பானதை நீ செய்யாதே, அதுதான் பித்ஆத், அதுதான் தலாலத், அதுதான் நரகத்தின் வாய்ப்புகள் செல்லும் என்பதை உறுதியாக மனதில் விளக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கு நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், நாகரிகம் படைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னர்களுக்கு தவறு எழுதுகிற பொழுது கண்ணியமிக்க மகத்துவமிக்க என்று அவர்கள் எழுதுகிறார்கள். அது நாகரிகத்தை பின்பற்றி பெருமானார் எழுதிய அந்த ஒன்று, அதையும் நாம் பின்பற்றுகிறோம். அருமையான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய அந்த தபால் ஹெர்குல் மன்னருக்கு போய் சேர்கிறது. அந்த ஹெர்குலிஸ் மன்னர் என்ன செய்தார் என்பதை நாம் பல தடவை இந்த சொற்பொழிவுகளிலே நினைவூட்டி இருக்கிறோம். அபு சுஃபியான் இடத்திலே அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறார், தன்னுடைய சக ஆராய்ச்சியாளரிடத்தில் அந்த முகம்மது வரக்கூடிய காலம் இதுதானா என்பதை கேட்டு அறிகிறார். கேட்டு அறிந்து தன்னுடைய மந்திர ஆலோசனையை கூட்டுகிறார். புகாரில வந்த செய்தி மந்திர ஆலோசனையை கூட்டுகிறார். கூட்டி இப்படி ஒரு தபால் வந்திருக்கிறது என்பதாக காட்டுகிறார். பெருமானார் தபாலை காட்டுகிறார், காட்டிவிட்டு சொல்கிறார், உண்மையிலேயே நான் ஆய்வு செய்த வரைக்கும் அந்த நபி வரக்கூடிய காலம் இதுதான். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அரபகத்து வியாபாரிகளை கூப்பிட்டு விசாரித்து பார்த்தேன். எல்லாமே உண்மையாகத்தான் தெரிகிறது. எனவே நாம் எல்லாம் அவரை கொண்டு ஈமான் கொள்வோம், பின்பற்றுவோம் என்று சொன்னார். சொன்ன உடனேயே அங்கே இருந்த மந்திர பிரதானிகள் அத்தனை பேர்களும் கழுதை ஓடுகிறதை போன்று ஓட ஆரம்பித்தார். ஓட ஆரம்பித்து அவர்கள் கேட்டை தாண்டி ஓட போன நேரத்திலே மன்னர் திரும்ப கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க, சோதிப்பதற்காண்டி தான் நான் இதை சொன்னேன், ஆனா மன மாதிரி நான் சொல்லல என்பதாக பல்கி அடித்தார். ஆக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அந்த தபாலுக்கு உதாசீனம் செய்யவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபாலை அவர் உதாசீனம் செய்யவில்லை. அதே நேரத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஹெரக்கல், இது மிகப்பெரிய ரோமானிய சக்கரவர்த்தி ஹெர்குலி, பெரிய அந்த காலத்தில் வல்லரசாக இருந்த அவருக்கு தபால் எழுதினதே பெரிய வெற்றி. அவர் அதை ஏற்று இஸ்லாத்துக்கு வந்தாரோ இல்லையோ அவருக்கு எழுதுனது மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. அதன் பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமாஸ்கஸ் திமஷ்கினுடைய கவர்னர் ஹாரிஸ் இப்னு அபி ஷம்ர் என்பவருக்கு ஒரு தபால் எழுதுகிறார்கள். திமஷ்கினுடைய கவர்னர் ஹாரிஸ் இப்னு அபி ஷம்ர் என்பவருக்கு தபால் எழுதுகிறார்கள். தபாலை பார்த்த உடனேயே அவர் அழுகிறார். அழுது விட்டு சொன்னார், எனக்கு நன்கு தெரியும், கடைசி கால நபி வரக்கூடிய காலம் இதுதான் என்பது நன்கு தெரியும். எனவே கடைசி கால நபிதான் இவர் என்பதும் எனக்கு தெரியும். நபியிடமிருந்து வந்த தபால் என்பதை நான் அறிகிறேன் என்று அவர் தன்னுடைய அழுகையின் உடனே இது கண்ணியமான தபால் என்பதாக சொல்கிறார். சொல்லிவிட்டு சொல்வார், நான் ஒரு அரசுக்கு கீழ்பட்டு இருக்கிறேன், வேற ஒரு ரோமானிய பேரரசுக்கு கீழ் உள்ள கவர்னர் தான். தமாஷ்க் அப்பொழுது ரோமானிய பேரரசின் கீழால் அடங்கியிருந்த நேரம். எனவே வேறொரு அரசருக்கு கீழ்பட்டு இருக்கிறேன், எனவே அவரிடத்தில் நான் தகவலை கேட்டத்தான் இதற்கு மரியாதை செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமா என்பதை நான் முடிவு செய்வேன் என்று சொல்கிறார். கடைசியில் மேலிடத்தில் கேட்ட பொழுது மேலிடத்தில் யார், ஹெரக்கல், ஹெர்குலிஸ். எனவே அவர் இதற்கு மரியாதை செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டதினால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியே முடிந்து போய்விட்டது. பெருமானாரிடத்தில் இந்த தகவல் வந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத முல்குஹு, அவனுடைய ஆட்சி சிதைந்தது என்றார். பாத முல்குஹு, அவனுடைய ஆட்சி சிதைந்தது என்பதாக சொன்னார். அதன் பிறகு மூன்றாவதாக பாரசீக பேரரசர் கிஸ்ரா இப்னு ஹர்முஸ் என்பவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபால் எழுதினார்கள். அந்த தபால் அவர்களிடத்தில் போய் சேர்கிறது. தபாலை பிரித்த உடனேயே மின் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது எழுதுனது என்று இருந்தது. உடனே கிழிச்சிட்டார். இருந்தான் என் பெயரை எழுதாமல் வேறொருத்தன் பெயரை முதல்ல எழுதுவதா? தபால் எழுதும் பொழுது என்னுடைய அரசர் மகா கௌரவம் பொருந்திய பேரரசர் என்ற பெயர் தான் முதலில் வர வேண்டும், அடுத்தவர் பேர் முதலில் எழுதினார், உள்ளே உள்ள செய்தி முக்கியமல்ல என்று உடனே கிழித்து விட்டார். கிழித்ததாக பெருமானாருக்கு தகவல் வந்தது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்திக முல்குஹு, அவனுடைய ஆட்சியும் கிழிந்து போய்விட்டது என்று சொன்னார். அவன் கிழித்தான், ஆட்சியும் கிழிந்து போய்விட்டது என்பதாக சொன்னார். உடனே கோபத்தில் கொக்களித்த அந்த மன்னன் தன்னுடைய அமீர் யமன் நாட்டுடைய அமீருக்கு தபால் எழுதுகிறார். ஏனென்றால் ரோமானிடத்திலிருந்து உடனே உத்தரவு பிறப்பது கஷ்டம் என்பதற்காக வேண்டி யமன் நாட்டில் உள்ள தன்னுடைய கவர்னருக்கு தபால் எழுதுகிறார். பாதான் என்ற அந்த கவர்னருக்கு பெயர். யமன் நாட்டு கவர்னருக்கு தபால் எழுதுகிறார், ரெண்டு தடியர்களை அனுப்பி அந்த முகம்மதை கைது செய்து என்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்து. ரெண்டு தடியர்களை அனுப்பி அந்த முகம்மதை கைது செய்து கொண்டு வந்து நிறுத்து என்பதாக உத்தரவு பிறப்பிக்கிறார். யமன் நாட்டினுடைய பாதான் உடனடியாக ரெண்டு வீரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைது செய்வதற்காண்டி அனுப்பி வைக்கிறார். கைது செய்த வாரண்டோடு அவ்விருவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யார் உங்களை அனுப்பியது, என்னை கைது செய்து வரச் சொல்லி உங்களை யார் அனுப்பியது? அவர்கள் சொல்றார்கள், ரப்புனா, எங்களுடைய அரசர் ரப்புனா என்று சொல்கிறார். உடனே பெருமானார் சொன்னார்கள், எங்கள் ரப்பு சொன்னா, எங்கள் ரப்பு சொன்னா ஹிஜ்ரி ஏழாவது வருடம் ஜமாத்துல ஒரு மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு இந்த மன்னனை அவனுடைய மகனை கொன்று விட்டான், மகன் கொன்று விட்டான், அதன் பிறகு மகனை அப்பன் கொன்று விட்டான். எனவே இரண்டு பேருமே இப்பொழுது பதவியில் இல்லை, அங்கே ஒரு பெண்ணை அரசியாக ஆக்கி இருக்கிறார்கள், எனவே யார் உங்களுக்கு உத்தரவிட்டதோ அவர் செத்துவிட்ட காரணத்தினால் என்னை கைது செய்ய முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். வந்தவர்கள் அதிர்ந்து போய், எங்கள் மன்னனை பற்றி தவறாக சொல்லாதீர்கள், இறந்து முடிந்தாகிவிட்டது, இப்பொழுது பேசாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளி வரமா, இன்ன வருடம் இன்ன மாதம் இன்ன தேதி இன்ன கிழமை இத்தனை மணிக்கு தகப்பன் மகனை கொள்கிறான், மகன் தகப்பனை கொன்று விட்டான், எனவே ஒரு பெண்ணு தான் அரசாளுகிறாள், அவளுடைய ஆதிக்கம் செல்லாது, நீங்கள் கொண்டு வந்த உத்தரவு செல்லாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். சொல்லி அதற்கு பிறகு நான் ஒரு தபால் தருகிறேன், அதை உங்களுடைய கவர்னருக்கு கொண்டு கொடுங்கள், நான் ஒரு தபால் தருகிறேன் கவர்னருக்கு கொண்டு விடுங்கள். அதிலே பெருமானார் சொல்லவார்கள், கடுமையாக சொல்லார்கள், இன்ன தீனி வசுல்தானி சயபலகுமா பலக மின்சா ரெண்டு வரியில் பெருமானார் நறுக்கன் எழுதுகிறார்கள், என்னுடைய ஆட்சியும் என்னுடைய அதிகாரமும் பாரசீகம் எங்கெல்லாம் கொடிகட்டு பிறந்ததோ அங்கெல்லாம் சென்றடை, என்னுடைய ஆதிக்கமும் என்னுடைய அதிகாரமும் பாரசீகம் எங்கெல்லாம் கொடிகட்டு பிறந்ததோ அங்கெல்லாம் சென்றடையும். எனவே நீ ஒரு கவர்னராக இருக்கிறாய், நீ என் பேச்சை மதிப்பு இஸ்லாத்துக்கு வந்தால் உனக்கு அந்த உன்னுடைய ஆட்சியை நான் தருவேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலை எழுதி அனுப்புகிறார். இந்த பதில் போய் பாபானிடத்திலே போய் சேர்கிறது. பாபான் சொல்கிறார், உண்மை இவர் சொன்னது உண்மையாக இருந்தால் இவர் உண்மையான ரசூலாகத்தான் இருக்கும், செய்தி அனுப்புகிறேன் என்று அவர் தகவலை கேட்டு அனுப்பிய பொழுது பாரசீக மன்னன் தந்தையும் மகனும் கொல்லப்பட்ட செய்தி நேரம் உட்பட எல்லாம் சரியாக இருக்கிறது. மகன் தந்தையினுடைய மனைவியின் மீது ஆசைப்பட்டு தந்தையை கொலை செய்து விடுகிறார். தந்தையுடைய மனைவி என்றால் இவனுக்கு மாற்றாம் தாய், அதாவது இரண்டாவது மனைவி கொந்து விடுகிறார். கொந்த உடனே அவன் இருக்கிறான் உற்சுகராக இருக்கிற பொழுதே மவன் தன்னுடைய மனைவியின் மீது ஆசைப்பட்டுத்தான் இதை செய்கிறான் என்பதாக அறிந்து கொண்டு வீரலை திறந்தான். அதிலே விஷப்பாட்டில் ஒன்றை எடுத்தான், அதிலே எழுதினான், இது உடலுறவு கொள்வதற்கு ஊக்கப்படுத்தக்கூடிய மருந்து என்று எழுதிவிட்டு செத்துவிட்டான். விஷப்பாட்டில் எடுத்தான், அதிலே உடல் உறவுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய மருந்து என்பதாக எழுதி வைத்துவிட்டு செத்து விட்டான். இவன் செத்தவுடன் மகன் வந்து பார்த்தான், ஆஹா இதுதான் நமக்கு தேவை என்று எடுத்துக் கொடுத்தான். இரண்டுவருமே ஒரே நாளில் செத்தார்கள். பெருமானார் அறிவிக்கிறார்கள், செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு தந்தையை இறந்தான், மகனை கொண்டான், மகன் தந்தையை கொண்டான். இப்பொழுது ஒரு அரசி இளவரசி தான் ஆட்சி செய்கிறார் என்று சொன்ன செய்தி அப்படியே இருந்த உடனே பாபான் அதிர்ச்சியாக விட்டார். உடனே அஷதன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷதன் முஹம்மது ரசூலுல்லா என்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது யமன் வாசிகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதையடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது தபால் எகிப்து மன்னர் முகவுக்கத் என்பவருக்கு எழுதுகிறார்கள். முகவுக்கத் என்பவருக்கும் எகிப்து மன்னருக்கு எழுதுகிறார்கள். உடனே அவர் அந்த தபாலை வாங்கியவுடன் நெஞ்சில் ஒத்தி கொள்கிறார், கண்ணில் வைத்து ஒத்தி கொள்கிறார். தந்தத்தால் ஆன ஒரு பெட்டி ஒன்று செய்து அதிலே அந்த தபாலை பத்திரப்படுத்துகிறார். பத்திரப்படுத்திவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் தபால் எழுதுகிறார். பதில் தபாலை எழுதி வந்த தூதரிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார். பரிசு பொருளோடு பெருமானாருக்கு பரிசுப் பொருள்களும் சேர்த்து அனுப்புகிறார். அந்த பரிசுப் பொருள்கள் ஒன்றுதான் நம்முடைய தாயார் மாரியத்துல் கிபுத்தியா, அதாவது இப்ராஹிம் அவர்களுடைய தாயார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை மணந்து கொண்டு இப்ராஹிம் என்ற பிள்ளையை பெற்றார்களோ அந்த மாரியா அந்த அரசர் அன்புக்கு செய்த ஒரு அடிமை. மாரியா என்ற அடிமையையும் சீரின் என்ற அடிமையையும் 20 ஆடைகளையும் ஒரு கோவேறு கழுதையையும் ஒரு தேன் ஜாடியையும் ஒரு மருத்துவரையும் ஒரு கஸ்தூரி அத்தரையும் ஊது அத்தரையும் அவர் பரிசலாக கொடுத்து பெருமானாரிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லவில்லை, மதிப்பாக கொடுத்து அனுப்பிய காரணத்தினால். அதையடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வதாக நஜாஷி மன்னருக்கு தபால் எழுதுகிறார்கள். நஜாஷி அதாவது அபிசினிய நாட்டினுடைய மன்னர் நஜாஷிக்கு தபால் எழுதுகிறார்கள். அந்த தபால் போய் சேர்ந்தது. சேர்ந்த உடனே அவர் அந்த தபாலை கண்டவுடன் கண்ணில் வைத்து ஒத்திக் கொள்கிறார். தன்னுடைய கட்டிலிருந்து கீழே இறங்கி அந்த தபாலை வைத்துக் கொண்டு அஷது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு தன் நாட்டு மக்களுக்கெல்லாம் நான் இஸ்லாமாகிவிட்டேன், நீங்களும் இஸ்லாமாகுங்கள் என்று அறிவிப்பு செய்து பெருமானாருக்கு இந்த தகவலை அனுப்புகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நஜாஷி மன்னர் வஃபாத்தான பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆய்வு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அவர் வஃபாத்தாகிவிட்டார் என்ற செய்தி ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர் வஃபாத்தாகிவிட்டார் என்ற செய்தியை பெருமானார் இறந்த அன்றே அறிவிக்கிறார்கள். அறிவித்துவிட்டு அவருக்கு தொழுகை நடத்துகிறார். அப்ப தொழுகை நடத்தினாலே அவர் முஸ்லீமாக இருப்பதை பெருமானார் அங்கீகரித்திருக்கிறார் என்பது பொருள். ஆய்வு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜாஷிக்காக மிகப்பெரிய பிரார்த்தனை செய்திருப்பதை நாம் காணுகிறோம். ஏனென்றால் அந்த மன்னர் அபிசினிய நாட்டு மன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் மிகப்பெரிய உதவியை செய்திருக்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னோம், அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி உம்மு ஹபீபா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பெருமானார் மணந்து கொள்ள வேண்டும் என்று தபால் எழுதி அதற்கு 400 பொற்காசுகளையும் அன்பளிப்பு செய்தவர். சஹாபாக்கள் மக்காவிலே வாழ முடியாமல் முதல் முதலாக ஹிஜ்ரத்துக்கு போன இடம் அந்த அபிசீனியா. அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நண்பர்களுக்கு ரொம்பவும் கௌரவம் அளித்திருக்கிறார். அப்படி பெருமானாருடைய தபாலுக்கு அவர் அவ்வளவு பெரிய மரியாதை அளித்தார். இன்னொரு காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களிடத்தில் அபிசீனிய நாட்டிலிருந்து சிலர்கள் வருகிறார்கள், அபிசீனிய நாட்டிலிருந்து சிலர் வருகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து அளிக்கிறார்கள். விருந்து அளிப்பு வீட்டிலே நடைபெறுகிறது. அபிசீனியாவிலிருந்து வந்தவங்களுக்கு விருந்து அளிக்கிறார்கள். விருந்து அளிக்கிற பொழுது பெருமானாரே எழுந்திருத்து சாப்பாடு போடுவதும், பெருமானாரே எழுந்திருத்து சால்னா ஊற்றுவதும், பெருமானாரே தண்ணி வைப்பதுமாக இருக்கிறார். அதை பார்த்த நண்பர்கள் கேட்டார்கள், யார் சொல்லல்லா நீங்க சர்வ் பண்ண வேண்டாம், நாங்க பண்றோம், நீங்க இருங்க யார் சொல்லா உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருங்க, நீங்கள்லாம் சர்வ் பண்ண வேண்டாம் என்று நண்பர்கள் சொல்கிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய நண்பர்கள் ஆதரவற்ற நிலையிலே அந்த நாட்டுக்கு சென்ற பொழுது என்னுடைய நண்பர்களை கண்ணியப்படுத்திய நண்பர்களை நான் கண்ணியப்படுத்தக்கூடாதா? என்னுடைய நண்பர்கள் ஆதரவற்ற நிலையிலே அந்த நாட்டுக்கு சென்ற பொழுது அவர்களை கண்ணியப்படுத்தியவர்களை நான் கண்ணியப்படுத்தக்கூடாதா? நான் தான் விருந்து பரிமாறுவேன், நீங்கள் பேசாமல் இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பார்க்கிற பொழுது அந்த நாட்டு மக்கள் எவ்வளவு பெருமானாரை கவர்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதையடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமாமா நாட்டு மன்னருக்கு 6வது தபாலை எழுதுகிறார்கள். யமாமா நாட்டு மன்னர் ஹவுதா இப்னு அலி அல்-ஷனஃபி என்பவருக்கு அந்த தபால் போய் சேர்கிறது. தபால் சேர்ந்தவுடன் அவர் ஒரு முடிவும் செய்யவில்லை. அர்கூன் என்று சொல்லப்படுகிற அவருடைய ஆஸ்தானத்தில் இருந்த கிறிஸ்தவ பேரறிஞரை அழைத்து தபால் வந்த வரத்தை சொல்கிறார். அப்போது அர்கூன் சொல்கிறார், இந்த செய்தி உண்மையான செய்தி, இவர் உண்மையான ரசூல், எனவே நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்து விடுங்கள், உங்களுக்கும் நாட்டுக்கும் புண்ணியமாக போகும் என்பதாக அந்த பாதிரி கிறிஸ்தவ பாதிரி ஆலோசனை சொல்கிறார். அப்போது மன்னர் கேட்கிறார், அப்படி நான் இஸ்லாத்துக்கு போயிட்டா என் ஆட்சி பறி போயிருமே, என் ஆட்சி எனக்கு இருக்குமா என்று கேட்கிறார். பாதிரி சொல்கிறார், நிச்சயமாக அந்த பெருந்தகை உங்களுக்கு இந்த ஆட்சியை திரும்ப தருவார்கள், அவர்கள் இந்த ஆட்சியை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், உங்களுக்கு தருவார்கள், எனவே நீங்கள் இஸ்லாம் ஆகலாம் என்பதாக ஆலோசனை சொல்கிறார். அப்படியும் அவருக்கு மனம் இல்லை. கடைசியில் ஒரு சவால் ஒன்றை எழுதுகிறார் பெருமானாருக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு, நீங்கள் இருக்கிற வரை உங்களுடைய ஆட்சி பாதி ஆட்சி எனக்கு வேண்டும், நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களுடைய நாட்டை நான் பாதி ஆளுவேன், அதற்கு நீங்கள் சம்மதம் தந்தால் உங்களை கொண்டு இஸ்லாமாகிறேன் என்று ஷரத்து வச்சு தபால் எழுதுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தபால் கிடைத்தவுடன் பாதமாக்கியதை அவனும் அழிந்தான், அவனோடு இருக்கின்ற ஆட்சியும் அழிந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, 6 தபால்கள். முதலாவது தபால் ஹெர்குலிஸ் மன்னருக்கு பெருமானார் எழுதினார்கள். இரண்டாவது அவருடைய ஆட்சியின் கீழால் இருந்த திமஷ்கனுடைய கவர்னருக்கு எழுதினார்கள். மூன்றாவது பாரசீக மன்னருக்கு எழுதினார்கள். நான்காவது எகிப்து மன்னருக்கு எழுதினார்கள். ஐந்தாவது நஜாஷி அபிசினிய நாட்டு மன்னருக்கு எழுதினார்கள். ஆறாவது யமாமா நாட்டு மன்னருக்கு எழுதினார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவ்வாறு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய அந்த தவால் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாத்தை பற்றியுள்ள அறிமுகத்தை ஏற்படுத்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தவால் ஒவ்வொரு பகுதிக்கும் சேர்ந்த காரணத்தினால் இஸ்லாத்தை பற்றியுள்ள அறிமுகத்தை ஏற்படுத்தியது. உண்மையிலேயே உலகம் பூராவுமே இஸ்லாத்துடைய செய்திகள் அந்த தவாலின் மூலமாக போய் சேர்ந்து விட்டன. அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற காரணத்தினால் அந்த உறுதியோடு அவர்கள் போய் சேர்த்ததினால் எல்லா பக்கமும் இஸ்லாத்தை புரிந்து கொண்டார். மன்னன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் மக்கள் ரகசியமாக செய்தியை தெரிந்து தெரியாமல் வந்து பெருமானாரை கொண்டு ஈமான் கொள்ள ஆரம்பித்தார். சாதாரணமாக சிந்தனை செய்து பாருங்கள், ஒரு சின்ன சக்தி உலகம் மூறாவும் தன்னுடைய தகவலை 10 வருஷத்தில் கொண்டு போய் சேர்த்து விட முடியுமா? ஒரு சின்ன இயக்கம் உலகம் பூராவுமே 10 வருஷத்தில் அந்த தகவலை கொண்டு போய் சேர்த்து விட முடியுமா? இன்றைய யுகத்திலே நீங்கள் நினைத்து பாருங்கள், டிஎம்கே இருக்கிற சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம், டிஎம்கே என்ற கட்சி இது கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக அது இயங்கி வருகிறது. இருந்தாலும் இது அரபகத்தில் உள்ளவர்களுக்கு அல்லது அங்கே வெவ்வேறு இடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இதனுடைய இயக்கத்தை பற்றி தலைவரை பற்றி ஏதாவது இருக்கும் தெரியுமா என்றால் தெரிந்திருக்க நியாயம் இல்லை. ஏனென்றால் ஒரு சின்ன பகுதி, இதை போன்று ஒரு மதினா என்ற சின்ன ஊர், அந்த சின்ன ஊருடைய செய்தி உலகம் பூராவுமே பரவிவிட்டது. எப்பொழுது பெறுவீர்கள் என்றால், இந்த வல்லரசுகளுக்கு தபால் எழுதியவுடன் அந்த வல்லரசை அந்த அரசர்கள் மதித்தாலும் சரி மதிக்காவிட்டாலும் சரி, மதித்தார்கள் என்றால் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள், மதிக்கவில்லையானால் அந்த நாட்டு மக்களுக்கு செய்தி போய் சேர்ந்து விடுகிறது. அவர்கள் ரகசியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரிய ஆரம்பிக்கிறார்கள். அந்த தேடலின் மூலமாக இஸ்லாத்திற்கு வருகிறார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த செயல் வெகு சீக்கிரத்திலே உலகம் பூராவுமே போய் செய்தி போய் சேர்ந்து விட்டது. சின்ன ஊர் கற்பனை கற்பனை செய்து பாருங்கள், இந்த நேரத்தில் அவ்வளவு இஸ்லாம் போய் சேர்ந்து விட்டது. இன்றும் அதுதான் நடைபெறுகிறது. அன்பான பெருமக்களே, இந்த இன்டர்நெட்டிலே அதிகமாக யாருடைய தகவலை பெறப்படுகிறது என்பதை நீங்கள் ஆய்வு செய்தவரிடத்தில் கேட்டு பாருங்க. இன்டர்நெட் யுகம், இன்டர்நெட் யுகத்தில் ஒவ்வொரு தகவலை எத்தனை பேர்கள் பெற்றார்கள் என்பதையும் இங்கே புள்ளி உரத்தோடு கணக்கு சொல்கிறார்கள். எந்த மனிதரை பற்றி அதிகமாக தகவல் இன்டர்நெட்டின் மூலமாக பெறப்பட்டிருக்கிறது? இன்டர்நெட்டை கண்டுபிடித்தவர் எதற்கு கண்டுபிடித்தாரோ தெரியாது, ஆனால் உண்மையிலேயே அவர் கண்டுபிடித்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய புகழ் உயர்வதற்காகத்தான் கண்டுபிடித்தார். அமெரிக்காவிலே ஆண்டு ஒன்றுக்கு 25,000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஹூ இஸ் தட், யார் அந்த மனிதர் முகம்மது, ஹூ இஸ் தட் முகம்மது, யார் அது முகம்மது, யார் அது முகம்மது, யார் அது என்பதாக ஒவ்வொருவரும் அதை பற்றி ஆய்வு செய்கிறார்கள். இன்று இன்டர்நெட் யுகத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல்கள் அதிகமாக போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா வெளியிலே பாசாங்கு செய்து கொண்டிருந்தாலும் கூட உள்ளே 25,000 பேர்கள் வருடத்திற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எத்தனையோ சர்ச்சுகள் பள்ளிவாசலாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை சென்று வந்தவர்கள் கேட்கிற பொழுது பெருமானாருடைய தகவல்கள் போய் சேர சேர எல்லாரும் அதன்பால் மாயல் கொள்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே ஒரு சின்ன அழுக்கு உண்டா, ஒரு கருப்பு உண்டா, பார்த்தவர்களை கவர்ச்சி செய்யாமல் எப்படி இருக்கும்? நிச்சயமாக உண்மையிலே பார்த்து விட்டா இருந்தால் அதுக்கு சரண் அடைந்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய காலத்திலும் இருக்கிறார்கள் என்றால், அன்றைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தகவல்களை சேர்ப்பதற்கு பெருமுயற்சி எடுத்திருக்கிறார். ஒரு நாளொன்றுக்கு 250 மைல் வேகத்தில் இஸ்லாம் பரவி இருப்பதாக பெருமானாருடைய வாழ்க்கையோடு கணக்கிட்டு பாருங்கள். ஒரு நாளொன்றுக்கு 250 மைல், அதாவது 10 வருடங்கள், 10 வருடங்களிலே 250 மைல் வேகத்திலே, சதுர மைல் வேகத்திலே இஸ்லாம் சிறப்பாக பரவி இருப்பதாக அந்த வரலாற்றில் காணுகிறோமையானால், அதற்கு அடிப்படை இப்படிப்பட்ட ஒரு தபாலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினார்கள். அந்த தபாலுடைய வரிகளை பார்க்குங்கள். இஸ்லாம் ஆகு, நீ தப்பித்தாய், இல்லையானால் தொலைந்தாய். யார் எழுத முடியும் இப்படிப்பட்ட எழுத? தண்ணீர் துளி போன்று இருக்கின்ற ஒரு ஸ்ரீலங்காவிற்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான விரிந்த அகண்ட பாரதத்தினால் ஒரு தபாலை எழுத முடியவில்லை. எண்ணி பாருங்கள், ஒரு பிரச்சனையை அவர்கள் கொண்டு போய் இங்கு சமர்ப்பிக்க முடிகிறதா? கடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தீவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இவ்வளவு அகண்ட பாரதத்தின் மூலமாக தண்ணீர் துளி போன்று இருக்கிற ஸ்ரீலங்காவிற்கு ஒரு தகவலை இவர்களால் அனுப்ப முடியவில்லை. அப்படி இருக்கிற இந்த காலத்தில் இப்படி இருக்குமானால் அந்த காலத்தில் எப்படி இருக்கும்? ஆனால் அத்தனை வீரர்களுக்கும் அந்த தவாலை கொண்டு போய் சேர்த்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய தூர நோக்கும் மிகப்பெரிய தைரியமும் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பெற்றிருக்கிறோமே, ஆனால் மிகச்சிறந்த அறிவாளியை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம், மிகச்சிறந்த வீரரை நாம் தலைவராக பெற்றிருக்கிறோம், மிகச்சிறந்த தூரநோக்குடையவர்களை பெற்றிருக்கிறோம், மிகச்சிறந்த ராஜதந்திரியை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இஸ்லாமான மக்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தந்தல் புரிவானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக. வாசுதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال سيدنا مولانا محمد المبارك وسلم عليه. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. الحمد لله.
This audio was downloaded from tamilislamicmedia.com.